الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وشفيع المذنبين، وحبيب رب العالمين، وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العلي العظيم. புகழ்நெய்தும் இவ்வுலகை படைத்து தான் பரிசுத்தவானாக மாறி குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன், அல்லாஹு ஸமத், தேவையற்றவன், லம் யலித், பிறக்காதவன், வலம் யூலத், எவரையும் பிள்ளைகளாக பிறக்காமல், யாருக்கும் பிள்ளையாகவும் பிறக்காமல், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், நிகரற்ற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்திலே வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தாரின் ஓர் அருப்படையாக அனுப்பி வைக்கப்பட்ட, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நாளை மறுமையுடைய நாளையிலே எல்லா சமூகங்களுக்கும் ஒரு சாட்சியாளராக, சுவர்க்கத்தை இந்த உம்மத்திற்கு நன்மாராயம் செல்பவராக, நரகத்தை எச்சரித்து நேர்வழிப்படுத்துபவராக வந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்ந்து ரழியல்லாஹு அன்ஹும் வ ரழூ அன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த அந்த சஹாபாக்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் நல்லவர்கள் என்ற பட்டியலில் சேர்த்திருக்கின்ற சாலிஹீன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நீண்டதோர் பிரயாண வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தினுடைய முடிவு அது மரணமாக இருக்கிறது. மரணத்தினுடைய குறிக்கோள், மரணத்தின் இலக்கு அது சுவர்க்கமாக மாற வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிப்பதென்றால் மரண நேரத்திலும் அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக மரணியுங்கள். அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக நீங்கள் மரணித்தால், அல்லாஹ் வேறொரு ஆயத்திலே சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே பல மத கோட்பாடுகள் கொண்டவர்கள் இருக்கலாம், பல நாட்டவர்கள் நிறம் கொண்டவர்கள் இருக்கலாம், எவர்கள் எதை மறுத்தாலும் நிராகரித்தாலும், இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும், மரணம் என்ற ஒன்றை மறுக்கக்கூடியவர்கள், மறைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான விடயம் அது மரணம். இந்த மரணத்தை அல்லாஹ் உலகத்திலே உயிர் விடுகின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும், ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் மரணித்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கோட்பாடு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை இந்த பூமியிலே இருந்துதான் நாம் படைத்திருக்கிறோம். உங்களுடைய ஆரம்ப கட்டம் இந்த பூமியினுடைய மண். ஒபிஹா நுஈதுக்கும், உங்களை இந்த பூமிக்குள்ளே தான் நாம் மீண்டும் வாங்க இருக்கிறோம். கபருடைய வாழ்க்கைக்காக இந்த பூமிக்குள்ளே நீங்கள் வர இருக்கிறீர்கள். ஒமின்ஹா நுக்ருஜுக்கும் சார்ரதன் உக்ரா, கியாமத்துடைய நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே உருவாக்க இருக்கிறான். எனவே கியாமத்துடைய கேள்வி கணக்கிற்காக இந்த பூமிக்குள்ளே இருந்துதான் உங்களை நாம் வெளியாக்க இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே மரணம் எங்களை சாவு கொள்ள இருக்கிறது. நாம் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் முஅல்லக்கான முறையிலே தாலிக்கான இந்த ரிவாயத்தை தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ன துன்யா கத் வல்லத் முதுபிரா, உலகம் அது கூட அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. வல் ஆஹிரா முக்பிரா, நாம் ஒவ்வொருவரும் கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, ஸிராத்துடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். வலி குல்லி மின்ஹுமா பனூனுன், உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இரண்டு சாரார்களாக வாழ்கிறார்கள். சிலர் தன்னுடைய இலட்சியம், தன்னுடைய நோக்கு, தன்னுடைய குறிக்கோள் எல்லாவற்றையும் உலகமாக மையப்படுத்துகிறார்கள். வேறு சிலர்கள் உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய இலட்சியத்தை, குறிக்கோளை கபராக, மஹ்ஷராக, ஸிராத்தாக, ஆஸ்ரத்துடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ்கிறார்கள். சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உலகத்துடைய குறிக்கோள் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டாம். சக்ராத்துடைய நேரத்தை பயந்த ஒரு வாழ்க்கை கொண்ட மக்களாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு அறிவுரையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் அது எமக்கு வர இருக்கிறது. வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத், அந்த மரணம் எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும், எந்த சூழலில் வரும் என்பது யாராலும் தெரிய முடியாது, யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய மறைமுகமான அறிவிலே அல்லாஹ்வை வைத்திருக்கிறார். யூகிக்க முடியாத, நம்ப முடியாத மரணங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சுபஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, தாயுடைய வயிற்றிலே இருந்து குழந்தை உயிருடன் வருகின்றது. தாய் மரணிக்கிறாள், தாய் உயிருடன் இருக்கிறாள், குழந்தை மரணிக்கிறது. உறவாடி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், அளவலாவிக் கொண்டிருக்கிறார், ஆனால் மரணித்து விடுகிறார். சாதாரணமாக நடந்தவர் விழுந்து மரணிக்கிறார். அல்லாஹ் மரணத்தை ஒரு வித்தியாசமான முறையிலே வைத்திருக்கிறான். மனிதனால் யூகித்து அவனுடைய மரணத்தை அவன் வரவழைக்க முடியாது. அந்த மரணம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அவன் விரும்பியவாறுதான் உண்டாகும். எனவே மரணத்தை நல்ல மரணமாக மாற்றி அமைப்பது, மரணத்தை கெட்ட மரணமாக மாற்றி அமைப்பது அடியார்களாகி எங்களுடைய கரத்திலே இருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எம்முடைய அண்டைய ஒரு ஊராக இருக்கின்ற கல்முனை பிரதேசத்திலே மிகவும் கவலைக்குரிய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வாலிப சமூகங்களுக்கு, பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு என்ற வேறுபாடின்றி அழகான மரண பாடத்தை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். தொழில் செய்யக்கூடிய இளம் வாலிபர், 18 வயதை கொண்டவர் தொழிலில் இருந்து வருகிறார், வீட்டிலே உறங்குகிறார், தன்னுடைய காதிலே பாடல் கேட்டவராக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அன்பின் சகோதரர்களே, காலையில் தொழிலுக்கு செல்வதற்கு பிள்ளை எழும்பவில்லை, தாய் அங்கலாகிறாள், அழுகிறாள், அண்டை வீட்டார் வருகிறார்கள், பார்த்தால் மகன் மரணித்து விட்டான். அவனுடைய காதிலே இருக்கின்ற அந்த ஹெட்செட்டை கழற்றினால் சினிமா பாடல் போகின்றது. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் மரணத்தை எப்படி வைத்திருக்கிறார்? இந்த நாட்டிலே மாத்திரமல்லாமல் முழு உலகத்திலும் ஒரு விதமான ஷிர்கா வால்லா வழிகட்ட ஒரு சமூகத்தை அறிமுகப்படுத்திய மிர்சா குலாம் அகமது காதியானி என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவை புறப்படமாக கொண்டவர். அவர் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களை தான் ஒரு நபியாக, தான் அல்லாஹ்வுடைய தூதுவராக அறிமுகம் செய்து ஒரு வழிகட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக பல புரட்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டார். அவருடைய அந்த புரட்சியிலே, அவருடைய அந்த தாவா களத்திலே சில மக்கள் குதித்தார்கள், அவரை ஒரு நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய மரணத்தை அல்லாஹ் கேவலமான மரணமாக, முழு உலகமும் அவரை கண்டு படிப்பினை பெறுகின்ற மரணமாக அல்லாஹ் மாற்றி அமைத்து விட்டான். அந்த காலத்திலே இருந்த இந்திய உலமாக்கள், உலமா சபை பல போர்க்கொடிகளை அவர்களுக்கு எதிராக தூக்கியது. இருந்தாலும் அவர் தன்னுடைய பிரச்சாரம், தன்னுடைய பணியை மேற்கொண்டு சென்று கொண்டிருந்தார். இறுதியாக அவருடைய உயிரை அல்லாஹ் மலசல கூடத்திலே வைத்து கைப்பற்றிய வரலாறை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மரணத்திற்கு இடம் கிடையாது, மரணத்திற்கு இடம் கிடையாது. மலசல கூடத்திலே மரணிக்கிறார், சினிமா பாடலுடன் மரணிக்கிறார், விபச்சாரம் செய்த விதத்திலே மரணிக்கிறார், மது அருந்தியவராக மரணிக்கிறார், தற்கொலை செய்து நரகவாதியாக மரணிக்கிறார். எனவே மரணத்தை நல்ல மரணமாக மாற்றுவது அது மனிதனுடைய செயற்பாட்டிலே தங்கியிருக்கிறது, மனிதனுடைய முயற்சியிலே தங்கியிருக்கிறது. அல்லாஹ் மரணத்தை விதியாக்கி இருக்கிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் என்பது அது இம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய ஒன்று. அதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் நிராகரிக்க முடியாது, யாரும் ஒளிந்து அவர்கள் மறைந்து கொள்ள முடியாது. வலவு குண்டும் தீ புரூஜின் முசையதா, எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படியான இரும்பு கோட்டைகள் இருந்தாலும் மரணம் எங்களை வந்தடே இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த மரணத்துடைய வேளையில் எம்முடைய உயிர், எம்முடைய பார்வை, எம்முடைய மூச்சு, எம்முடைய உடல் புறப்புக்கள், எம்முடைய மனைவி, எம்முடைய தாய் தந்தையர்கள், நாம் அனுபவித்த வாகனம், நாம் அனுபவித்த பணம், நாம் அனுபவித்த கடை, நாம் அனுபவித்த காணி பூமிகள் எதுவுமே எங்களுடன் இருக்காது. அருமை சகோதரர்களே, மனிதன் நினைக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்கிறான், இது என்னுடைய பார்வை, இது என்னுடைய செவிப்புலன், இது என்னுடைய உயிர், இது என்னுடைய கால், இது என்னுடைய கை, இது என்னுடைய நாவு, நான் விரும்பியவாறெல்லாம் நடப்பேன் என்று மனிதன் மமதை அடிக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதா, இது உன்னுடைய கண் கிடையாது, இந்த பார்வை உனக்கு சொந்தம் கிடையாது, இந்த நாவு உனக்கு சொந்தம் கிடையாது, இந்த உயிர் இது கூட உனக்கு சொந்தம் கிடையாது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புகாரி ஷரீபிலே வரக்கூடிய ரிவாயத், யஹூதிகளுடைய ஒரு சாரார் வருகிறார்கள். நபி அவர்களை கண்டவுடன் சிலர்கள் சொல்கிறார்கள், இந்த நபியிடத்திலே ஏதாவது ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். மற்ற சாரார் சொல்கிறார்கள், இந்த நபியிடத்திலே எந்த கேள்வியை கேட்டாலும் குதர்க்கமான விடையை தான் இவரை மக்கள் வழங்குவார். இறுதியிலே முடிவெடுக்கிறார்கள், நபி அவர்களிடத்திலே ஏதாவது கேள்வியை கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மர்ரூஹ், நபியே, மனிதனுடைய உடம்பிலே ஓடுகின்ற உயிர் என்றால் என்ன, காற்று என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹியை எதிர்பார்க்கிறார்கள், வஹி வருகிறது, குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. நபி அவர்கள் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். நபியே, இந்த யஹூதிகள் உங்களிடத்திலே உயிர் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது இது ஏந்த உயிர் கிடையாது, என்னுடைய தாயுடைய உயிர் கிடையாது, தந்தை பாட்டன் கூட்டனுடைய உயிர் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் நாடினான், அவனுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த உயிரை அவன் கைப்பற்ற விரும்பினான், அந்த உயிரை அவன் கைப்பற்றுகிறான். அந்த நேரம், கால நேரம் வந்துவிட்டான். யார் இரத்த கண்ணீர் வடித்தாலும் அந்த உயிர் கைப்பற்றப்படுகின்ற நேரம், காலம் வந்துவிட்டான். لا يستأخرون ساعة ولا يستقدمون அந்த உயிரை அல்லாஹ் பிற்படுத்தியோ சற்று நேரம் முன்னாலோ கைப்பற்ற மாட்டான், உரிய நேரத்திலேதான் கைப்பற்றி ஆகுவான். மனிதன் சொல்கிறான் என்னுடைய உயிர் என்று, படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்கிறான் இந்த உயிர் உங்களுக்கு சொந்தமானதல்ல, அல்லாஹ்வாகிய எனக்கு சொந்தமானது. மனிதன் நினைக்கிறான் இது என்னுடைய நாவு, இந்த நாவினால் நான் வேண்டிய விடயங்களை பேசுவேன், நினைத்ததை சதைப்பேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் மனிதனே இது உன்னுடைய நாவு கிடையாது, இந்த நாவிற்கு பேசும் ஆற்றலை கொடுப்பதும் அது உன்னுடைய கையிலே கிடையாது, அது என்னுடைய கையிலே இருக்கிறது, என்னுடைய கையிலே இருக்கிறது. அதனால் தான் நாளை மறுமையுடைய நாளையிலே நீ எந்த நாவை நம்பி வாழ்கின்றாயோ அந்த நாவிற்கு நாம் பூட்டை போட்டு விடுவோம். அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம், கியாமத்துடைய நாளையிலே உங்களுடைய நாவு என்னுடைய நாவு என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அந்த நாவிற்கு நாம் பூட்டை போட்டு விடுவோம். பூட்டை போட்டுட்டு நீங்கள் யூகிக்க முடியாத, நீங்கள் கற்பனை செய்து முடியாத உங்களுடைய கால் கைகளுக்கு பேசும் ஆற்றலை நாம் கொடுப்போம். சுபஹானல்லாஹ். மனிதன் நினைக்கிறான் இது என்னுடைய நாவு என்று, அல்லாஹ் சொல்கிறான் மனிதா இந்த நாவு கூட உனக்கு சொந்தமானது கிடையாது, அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அதனால் அவன் மறுமையிலே அந்த நாவுகளுக்கு பூட்டை போட்டு விட்டு உங்களுடைய காலுக்கும் உங்களுடைய கரத்திற்கும் பேசும் ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ் நாடினால் இதை விடவும் ஒரு படி அல்லாஹ் இறங்கி சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய அங்க அவயங்கள் தேவையில்லை, உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மறுமையிலே விவரிப்பதற்காக நான் நினைத்தால் உங்களுடைய வண்டவாளங்களை இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை இந்த பூமியின் மூலமாகவும் நான் விளங்கிக் கொள்வேன்.
وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث الأرض أخبارها.
الله சொல்கிறான் மனிதனுடைய நிலைகளை இந்த பூமி பேச ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் நாடினால் நாவிற்கு பூட்டை போட்டுவிட்டு மனிதனுடைய அங்க அவயங்களுடைய உதவி இல்லாமல் பூமியின் மூலமாகவும் மனிதனுடைய நல்ல கெட்ட செயல்களை அல்லாஹ் அறிய காத்து கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, மனிதன் நினைக்கிறான் இது என்னுடைய பார்வை, நான் நினைத்ததை பார்ப்பேன் என்று ஹராமானவைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் மனிதா இந்த பார்வை உனக்கு சொந்தமானது கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் முல்கிலே இறுதியாக
إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين.
الله ஒரு சவால் விடுகிறான். இந்த பூமியிலே இருந்து வருகின்ற நீர் ஊற்றுக்களை பூமிக்குள்ளே நாம் துளி வாங்கி எடுத்து விட்டால் அருந்துவதற்கு உங்களுக்கு நீரை கொண்டு வந்து சேர்ப்பது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதை கேட்டவுடன் ஒரு யஹூதி அவருடைய கையிலே ஒரு பிக்காசை வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார் என்னிடத்தில் இருக்கின்ற இந்த பிக்காசை பயன்படுத்தி இந்த பூமியை ஆழமாக நான் தோண்டி அந்த தண்ணீரை கண்டுபிடித்து பூமிக்கு வெளியினால் நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ்வுடன் சவால் விட்டார். உடனே அல்லாஹ் அவருடைய பார்வையை கொடுக்கின்ற அந்த கண்ணினுடைய ஒளியை அல்லாஹ் எடுத்து விட்டான். சுபஹான் அல்லாஹ். அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தினுடைய இந்த சபபுல் நுஸூல், இந்த ஆயத்து இறங்கிய அந்த வரலாறு நிகழ்ந்து அல்லாஹ் எமக்கு தருகின்ற படிப்பினை, இந்த பார்வை கூட எமக்கு சொந்தமானது கிடையாது. சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் உண்மையான மூமின்கள், உண்மையான இறை விசுவாசிகள், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு மரணமோ அல்லது வேற எந்த சோதனைகளோ ஏற்பட்டு விட்டால் உண்மையான மூமின்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? இன்னாலில்லா, நாங்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள். சுருக்கமாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள். எம்முடைய உயிர் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, எம்முடைய பார்வை அல்லாவிற்கு சொந்தமானது, எம்முடைய செவிப்புலன் இது அல்லாவிற்கு சொந்தமானது. அருமையான சகோதரர்களே, நம்முடைய நாவினுடைய கட்டுப்பாடு இது அல்லாவிற்கு சொந்தமானது. எனவே நாம் எமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அல்லாவிற்கு சொந்தமானவர்கள். அதனாலேதான் அடுத்த தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடியது. அருமையான சகோதரர்களே, இரண்டாவதாக இந்த உலகத்தை வாழ்கின்ற பொழுது மனிதன் நினைக்கிறான், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய மகள், இது என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்று அவன் தன்னோடு இணைத்து சொல்லி காட்டுகிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதா, உலகிலே உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை என்று நீ வாதிடுகின்றாயா? இவை அனைத்தும் உனக்கு சொந்தமானது கிடையாது, அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. الله جل وعلا உங்களுடைய மனைவியாக இருந்தால், உங்களுடைய மனைவியாக இருந்தால் மஹ்ஷருடைய மைதானத்திலே உங்களுக்கு பின்னால் அழைத்து திரிய வேண்டும். உங்களுடைய தாயாக இருந்தால் அந்த தாய் மஹ்ஷருடைய மைதானத்திலே உங்களை கண்டவுடன் உங்களுக்கு பின்னால் வர வேண்டும். உங்களுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை மஹ்ஷருடைய மைதானத்திலே உங்களுக்கு பின்னால் வர வேண்டும். ஆனால் யாரும் உங்களுக்கு பின்னால் வர மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை பற்றியே சிந்தித்திருப்பார்கள். உலகத்திலே தாய் பிள்ளையை பற்றி கவலைப்படுவதை போன்றும், மனைவியை பற்றி கணவன் கவலைப்படுவதை போன்றும், கணவனை பற்றி மனைவி கவலைப்படுவதை போன்றும் மறுமையிலே யாரும் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். போலியான அன்பு, போலியான மனைவி, போலியான தாய் தந்தை என்ற உறவு, போலியான பிள்ளை பாசம். எனவே இந்த குடும்ப உறவுகளும் எமக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. இவர்கள் யாருமே எமக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. நாம் எமக்கு சொந்தம் கிடையாது, எம்முடைய குடும்ப உறவுகள் எமக்கு சொந்தம் கிடையாது, நாம் அனுபவிப்பவர்கள் யாருக்கு சொந்தமானவை? இவர் சொல்லுகிறார், இது என்னுடைய கார். இவர் சொல்லுகிறார், இது என்னுடைய கடை. இவர் சொல்லுகிறார், இது என்னுடைய பங்களா, இது என்னுடைய தோட்டம், இது என்னுடைய காணி, என்னுடைய பூமி என்று சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அனுபவிக்கின்ற இந்த பொருளாதாரங்களும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. وَلِلَّهِ مِيرَاثُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. ஏழு வானம், ஏழு பூமிகளிலே இருக்கக்கூடிய அனைத்து சொந்த சொத்துக்களினுடைய உரிமையாளன் அல்லாஹ்வாக இருக்கிறான். وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. ஏழு வானம், ஏழு பூமிகளுடைய ஆட்சியாளன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகம், உலகில் உள்ளவைகளுடைய சொந்தக்காரன், புகழுக்குரியவன் அல்லாஹ் மாத்திரமாக இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, மரண வேளையில் எம்முடைய உயிர் எமக்கு சொந்தம் கிடையாது, எம்முடைய உறவுகள் எமக்கு சொந்தம் கிடையாது, நாம் அனுபவிக்கின்ற பொருளாதாரங்கள், பட்டம் பதவிகள், எம்முடைய தோட்டங்கள், எம்முடைய காணிமூவிகள் எமக்கு சொந்தம் கிடையாது. எமக்கு சொந்தமானது மரண வேளையில் நாம் செய்யக்கூடிய அமல். அதனாலேதான் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. யார் அல்லாஹ்வை சந்தோஷமான முறையிலே சந்தித்து அல்லாஹ்வுடைய வரவேற்பை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அதிகமான சாலிஹான அமல்களை இந்த உலகத்திலே செய்யட்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, மரணம் வர இருக்கிறது, அந்த மரணம் நெருங்கி இருக்கிறது. நஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத். அல்லாஹ் சொல்லுகிறான், மிக நெருக்கமாக மரணம் எங்களை அண்மித்திருக்கிறது. எனவே மரணத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். சக்ராத்துடைய அந்த வேதனை, அது நபியாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சக்ராத்துடைய வேதனையை கொடுத்திருக்கிறான். நபி அவர்கள் அந்த வேதனையை உணர்ந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மௌத்தி சக்ரதன், மரணம் என்றால் அங்கே சக்ராசுடைய வேதனை இருக்கிறது, சாதாரண வேதனை கிடையாது. பிள்ளைகள் சூழ இருக்கிறார்கள், அவருடைய சொத்துக்கள் இருக்கிறது, அவருடைய பட்டங்கள் இருக்கிறது, ஒரு கட்டிலே படுக்க போடப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, எல்லோரும் அழகான உணவுகளை சமைத்து சாப்பிடுவார்கள். இந்த சம்பாதித்த இந்த கை, சம்பாதித்த கால், வெயில் மழை புயல் பாராமல் முயற்சித்த இந்த உடம்பு படுக்கையிலே சக்ராத்திலே இருக்கிறது. ஒரு உணவு கவலத்தை இம்மால் ஊட்டிக் கொள்ள முடியாது, ஒரு உணவை இம்மால் சாப்பிட முடியாது, தண்ணீரை எடுத்து அருந்த முடியாது, எம்மினால் ஒரு பொருளை பிடிக்க முடியாது, பிள்ளையை அழைக்க முடியாது, மனைவியை அழைக்க முடியாது. அந்த நேரத்திலே எங்களுடைய கண் பேச இருக்கிறது, உள்ளம் கவலையை எம்மோடு சமரசம் செய்ய இருக்கிறது, வாயினால் சொல்ல முடியாத கவலைகளை உள்ளம் உள்ளத்தோடு பேச ஆரம்பிக்கும். அருமையான சகோதரர்களே, அம்ரு பின் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்துடைய வேதனையிலே இருக்கிறார்கள். அம்ரு பின் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்துடைய வேதனையிலே இருக்கிறார்கள். தன்னுடைய மகன் அப்துல்லா ஒரு பெரிய ஒரு தாகிதாக, ஒரு துறவரமாக உள்ள ஒரு பற்றற்ற ஒரு மனிதராக வாழ்ந்தார். அவர் தன்னுடைய தந்தையினுடைய அந்த வலியை கஷ்டத்தை உணர்கிறார்கள். தந்தையிடத்திலே, தந்தையே, சக்ராத்துடைய நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, சக்ராத்துடைய நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்று கேட்கிறார்கள். மகனிடத்திலே தந்தை அம்ருவர்கள் சொல்கிறார்கள், மகனே, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் என்னுடைய உடம்புக்கு மேலே போட்டு நசுக்கினால் எவ்வளவு வேதனையாக இருக்குமோ, எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ, எவ்வளவு சிரமமாக இருக்குமோ, அந்த சிரமத்தை நான் உணர்கிறேன். இருந்தாலும் அந்த சிரமத்துக்கு மத்தியிலே இப்படியான சூழலிலே அகப்பட்ட மனிதன் மூச்சை விடுவதற்காக எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுவான், அப்படி நான் மூச்சை விடுவதற்காக நான் இடம் தேடுகிறேன், வழி தேடுகிறேன், ஆனால் எனக்கு மூச்சை விடுவதற்கு ஒரு ஊசியை ஒரு தாளிலே ஓட்டையிட்டால் அந்த ஊசியின் மூலமாக ஓட்டையிடப்பட்ட தாளிலே எவ்வளவு வழி கிடைக்குமோ, அப்படியான ஒரு வழி மாத்திரம் தான் கிடைத்திருக்கிறது. இது எவ்வளவு சிரமமாக இருக்கும், இதே போன்று பன் மடங்கு சிரமத்தை நான் உணர்கிறேன் மகனே என்று சொன்னார்கள். சக்ராத்துடைய வேதனை. அருமையான சகோதரர்களே, சக்ராத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த சக்ராத்துடைய நேரத்திலே, அந்த சக்ராத்துடைய சந்தர்ப்பத்திலே, ரப்பனா அப்ஸர்னா, யா அல்லாஹ், சக்ராத்துடைய நேரத்திலே என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையின் முடிவை காட்டி விட்டாய், நான் பார்த்து விட்டேன். சக்ராத்துடைய இந்த நேரத்திலே அடுத்த கட்ட வாழ்க்கையிலே என்ன நடக்கின்றது என்ற நிலைகளை காதினால் நான் கேட்டு விட்டேன் ரப்பே. என்னுடைய சக்ராத்துடைய நேரத்தை விடுவித்து என்னுடைய ஆயுளை கொடுத்து விடு ரப்பே என்று மனிதன் அங்கலாகி இருக்கிறான், கதற இருக்கிறான், இரத்த கண்ணீர் விட இருக்கிறான். அதனாலதான் சக்ராத்துல இருக்கிறவங்களை பார்க்கிறோம், கலிமா சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள், தல்கீன் சொல்லிக் கொடுக்கப்படும், ஆனால் கண்ணினால் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. அருமையான சகோதரர்களே, சக்ராத்துடைய நேரத்திலே நாம் உணர்வோம், எம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமதியை அந்த நேரத்திலே நாம் அறிய இருக்கிறோம். எனவே சக்ராத் எம்மை வந்தடைவதற்கு முன்னால் எம்முடைய கால நேரங்களை பெருமதியானதாக உயர்ந்ததாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சக்ராத்துடைய நேரம், இந்த நேரத்திலே இவருடைய உயிரை அல்லாஹ் அவருடைய கால் பெரிய விரலிலே இருந்து அல்லாஹ் கைப்பற்ற இருக்கிறான். எப்படி எப்படி ஒரு உடுப்பை எடுத்து ஒரு முள்ளில ஒரு கம்பி வேலில போட்டு அதை எடுக்கிற நேரத்தில் அங்கும் இங்கும் பீந்தி தொய்ந்து அது வருமோ, இதே போன்று அல்லாஹ் அவனுடைய கட்டுப்பாட்டிலே வாழாத கெட்ட அடியார்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்ற இருக்கிறான். யார் நல்ல முறையிலே வாழ்க்கையை கழித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ், ஒரு மாவிலே ஒரு முடி விழுந்தால் அந்த முடியை எடுப்பது எவ்வளவு மிகவும் இலகுவாக இருக்குமோ அந்த முறையிலே அல்லாஹ் கைப்பற்ற இருக்கிறான். எனவே உயிர் கைப்பற்றப்பட இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நினைத்த எம்முடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி எம்முடைய கண் பார்க்க அல்லாஹ் வானுலகை நோக்கி அந்த உயிரை எடுத்துச் செல்ல இருக்கிறான். இப்பொழுது கட்ட இருக்கிறது. அண்டை வீட்டார்கள், அயலவர்கள், உறவினர்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள், தலைவிரி கோலமாக இருக்கிறார்கள், மனைவி அழையிருக்கிறாள், பிள்ளைகள் அழையிருக்கிறார்கள், உறவுகள் அழையிருக்கிறார்கள், எல்லோரும் அழுவார்கள். ஆனால் அழுததனுடைய லாபம் இம்முடைய கபரிலே ஒரு 10 ரூபாய் பணம், ஒரு 5 ரூபாய் பணம், அல்லது நாம் அணிந்த ஒரு ஆடை, நாம் அணிந்த ஒரு மணிக்கூடு, நாம் பாவித்த ஒரு போன் இருக்காது. அருமை சகோதரர்களே, வெறுமனே வெள்ளை ஆடையுடன் நாம் அணிந்த ஆபரணங்கள், நாம் அணிந்த ஆடைகள், நாம் அணிந்த அழகு பொருட்களை எல்லாவற்றையும் கலட்டி கையிலே எடுத்து வெறுமனே பூமிக்கு இரையாக எங்களை ஆக்க இருக்கிறார்கள், பூமிக்கு இணையாக அமைக்க இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது அது சாதாரண வாழ்க்கை கிடையாது, ஒரு சாதாரண இடம் கிடையாது. வெறுமனே 6 அடி நிலம், இவ்வளவு விசாலமான இந்த ஊர், இவ்வளவு விசாலமான இந்த பள்ளிவாயில், இந்த ஊர் முழுக்க திடீரென்று இரவு நேரத்திலே கரண்ட் இல்லாம ஆயிட்டா, வீட்டில் கணவன் மனைவியை பார்க்க முடியாது, தாய் பிள்ளையை பார்க்க முடியாது, ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது. இவ்வளவு விசாலமான இந்த பகுதியிலே இப்படியான நெருக்கடியான நிலை என்றால் வெறுமனே ஒரு 6 அடி நிலம். அருமை சகோதரர்களே, மௌத்தை சிந்தியுங்கள், மௌத்துக்குரியவர்களாக எங்களை நாம் சித்தப்படுத்த வேண்டும். வெறுமனே ஒரு 6 அடி நிலத்திலே எங்களை கொண்டு போய் வைக்க இருக்கிறார்கள். எழும்ப முடியாது, உட்கார முடியாது, யாரையும் அழைக்க முடியாது, யாரிடமும் தொடர்பு கொள்ள முடியாது. மனித வெறிச்சி, மனிதர்களுடைய புழு பூச்சிகளுடைய நடமாட்டம் கொண்ட இடத்திலே எங்களை வைக்க இருக்கிறார்கள், மண்ணுக்கு இணையாக்க இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் மண்ணுடன் மண்ணாக போக இருக்கிறோம். எனவே உலகத்திலே நாம் சேர்க்கின்ற சொத்துக்கள், நாம் சேர்க்கின்ற குடும்ப உறவுகள், எமக்கென்று நாம் சித்தப்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருட்களையும் நாம் இன்னும் சேர்க்க வேண்டுமா என்பதை எங்களுடைய உள்ளத்திலே கேட்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அங்கே நடக்கின்ற கவலையை, துக்கத்தை, துயரத்தை யாருக்கும் தொலைபேசி மூலமாக சொல்ல முடியாது, யாருக்கும் நாம் கடிதம் மூலமாக அறிவிக்க முடியாது. அப்படியான ஒரு இடத்திலே எங்களை கொண்டு போய் வைக்க இருக்கிறார்கள். அங்கே மலர்கள் மூத்து வர இருக்கிறார்கள், கேள்வி கணக்கு இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, எனவே அதற்கு பின்னால் சிராத் மஹ்ஷர் என்ற கட்டங்கள் இருக்கிறது. எனவே இந்த மரணத்தை குறிக்கோளாக கொண்டு, இந்த மரணத்தை இலட்சியமாக கொண்டு நாம் வாழ வேண்டும். எங்களுடைய மரணங்கள் நல்ல மரணங்களாக அமையப்பெற வேண்டும். அருமை சகோதரர்களே, உமர் பின் அப்துல் அஜீஸ், உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமவியாக்களுடைய காலத்திலே ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே பெருமதியான ஆடைகள், பெருமதியான உணவுகள், பல கோட்டைகளுக்கு சொந்தக்காரன், பல காணி பூமிகளுக்கு சொந்தக்காரனாக, பல ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தார்கள். வரலாறுகளிலே அல்லாமா ஜஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியர் இலாமு நுபலாவிலே அவர்களுடைய வரலாற்றை சொல்கின்ற பொழுது, ஒரு நாளைக்கு மாத்திரம் பல ஆடைகளை மாற்றி மாற்றி உடுப்பார்கள். இவ்வளவு பெரிய ஒரு செல்வ சீமானாக வாழ்ந்தவர் இவர். இவருடைய காலத்திலே, எப்பொழுது உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றாரோ, அவர் ஆடை அணிவதை விட்டுவிட்டார், உணவு அதிகமாக அருந்துவதை விட்டுவிட்டார். அவர் மிகவும் கொழுத்தவராக இருந்தவர், மெலிந்து போய்விட்டார். எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் இப்படியான நிலைமை என்று. அவர் சொல்கிறார் நான் இதற்கு பின்னால் ஒரே ஒரு ஆடையை மாத்திரம் அணிய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இதனுடைய செய்தியை, இதனுடைய யதார்த்தத்தை அவர்களுடைய மனைவி இடத்திலே அந்த மக்கள் கேட்கிறார்கள். மனைவி சொல்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிவிட்டார் என்றால், இரவிலே உறங்க வந்தால் அவருடைய உறக்கத்தை அவர் சிந்திக்கிறார், நான் ஒரு நெருப்புக்கு மேலே படுக்கிறேன் என்ற உணர்வுடன் உடனே எழுந்து இரா வணக்கத்திலே திளைத்து விடுகிறார். அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற கவலை, நான் முதலாவது நாளிலே கபரிலே எப்படி இருப்பேன் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே வந்துவிட்டது. அருமையான சகோதரர்களே, மரணத்தை பற்றிய அதிகமான உபதேசங்கள், அதிகமான படிப்பினைகளை அல்லாஹ் எமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான். மரண பயான்கள் மாத்திரம் அது மரணத்தை பற்றிய சிந்தனை நமக்கு சொல்லவில்லை. வீட்டிலே இருக்கின்ற மிருகம் அது மடிவது, அதுவும் மரணம் என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது. எமக்கு எம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஏற்படுகின்ற மரணங்கள் அதுவும் எங்களுக்கு மரணத்தை ஒரு பாடமாக கற்றுத்தருகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், என்னுடைய கபருடைய முதலாவது நாள் அது எப்படி இருக்கும், முதலாவது அந்த கட்டம் அது எப்படி இருக்கும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், பெரும் பெரும் ஸஹாபாக்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெருநாளுடைய தினம், சந்தோஷமான அந்த தினம், நபி அவர்கள் சந்தோஷமான சந்தர்ப்பத்தை கண்டால் அந்த நேரத்திலே மரணத்தை ஞாபகம் ஊட்டுவார்கள். லவ் தஅலமூன மா அஅலம், லவ் தஅலமூன மா அஅலம், மர்மையிலே கபரிலே சிராத்திலே மஹ்ஷரிலே நடக்க போகின்ற விடயங்களை நான் தெரிந்ததை போன்று நீங்கள் தெரிந்திருந்தால், லல்லஹித்தும் கலீலன் வலபகைத்தும் கதீரா, நீங்கள் சந்தோஷமாக குறைவாக இருப்பீர்கள், அதிகமாக கவலை தோய்ந்த முகத்துடன் அழுகையுடன் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையிலே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே கபர் பக்கமாக செல்கிறார்கள். பின்னால் அவர்களுடைய சில நண்பர்களும் செல்கிறார்கள். கபரை பார்த்தவுடன் அழுகிறார்கள், அழுதுவிட்டு சொல்கிறார்கள், இந்த கபரஸ்தானிலே என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய தாய் தந்தையர்கள், உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அழுகிறார்கள். காரணம் கேட்கப்படுகிறது, காரணம் கேட்கப்படுகிறது. அவர்கள் காரணத்தை சொல்கிறார்கள் என்னவென்றால், நாமும் மரணிக்க இருக்கிறோம், இந்த மரணம், இந்த மௌத்து, இந்த கபருடைய வாழ்க்கையிலே என்னுடைய இந்த உறவினர்களுக்கு முதலாவது என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்கும், எப்படியான நிலையை ஏற்படுத்தி இருக்கும் என்ற ஒரு கவலை எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நாமும் மரணிக்க இருக்கிறோம், அந்த உணர்வுள்ளவர்களாக என்னுடைய முதலாவது கட்ட சந்தர்ப்பத்திலே அவருடைய வாழ்க்கையிலே என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற உணர்வை நீங்களும் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, எனவே மரண சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும், மரணத்துக்குரியவர்களாக எங்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும். அதனால் தான் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையிலே ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் தக்பீர் கட்டிவிட்டால் அந்த தக்பீர் கட்டுகின்ற வேளையிலே சொல்வார்கள், இந்த தொழுகைதான் என்னுடைய வாழ்நாளிலே எனக்கு கிடைக்கின்ற இறுதி தொழுகை என்ற உணர்வுடன் அந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடிகளையும் இது என்னுடைய மரணத்துடைய நேரம், அது என்னுடைய மரணத்துடைய நேரம் என்ற பய உணர்வுடன் நாங்கள் மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக உலக வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே நாம் சேர்க்கின்ற மிகவும் அல்லாஹ்விற்கு பொருத்தமான ஒரு செல்வம் இருக்கும் என்றால் அது சாலிஹான அமல். அந்த சாலிஹான அமல்களை ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடின்றி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல அமல்களை செய்வதோடு எங்களுடைய வாலிப சமுதாயங்களுக்கும் அந்த நல்ல அமல்களை உருவாக்குகின்ற ஒருங்கட்சியினர்களாக, நல்ல விளிமீனங்கள் கொண்டவர்களாக அவர்களையும் மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் சுருக்கமாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன். எம்முடைய வாலிப சமூகம் இப்பொழுது காப்போத்த சாதாரண பரீட்சையிலே ஈடுபடுகிறார்கள். இந்த பரீட்சை முடிந்தவுடன் அவர்களுடைய செயற்பாடுகள் வளமை போன்று எங்களுடைய ஊர்களிலே வித்தியாசமான ஒரு முறையிலே யஹூதி நசராக்கள் எந்த அமைப்பிலே அவர்கள் சந்தோஷங்களை களியாட்டம் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்களோ அந்த முறையிலே இருக்கின்றது. எனவே அப்படியான அநாகரிகமான இஸ்லாம் விரும்பாத இஸ்ராப், அதாவது உதாசீனமான முறையிலே காலங்களையும் நேரங்களையும் பணங்களையும் நாம் செலவழிக்காமல் அதை சிறந்த முறையிலே அந்த நாளை நாம் பரீட்சை எழுதியவுடன் வீட்டிலே வந்து நாம் நல்ல அமல்களின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, துஆ விக்ரங்களின் மூலமாக எம்முடைய பெருவர்களை நல்ல முறையிலே எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, வீதி ஓரங்களிலே அவர்களுக்கு மத்தியிலே களியாட்டங்களில் மைகள் அடித்து ஈடுபடுவதை விட்டும் நிறுத்திவிட்டு, அதே போன்று வரக்கூடியவர்களுக்கு சிரமங்களை, பாதசாரிகளுக்கு கஷ்டங்களை, அசௌகரியங்களை ஏற்படுத்தாமல் அதிலிருந்தும் அவர்களை விடுபடுவதற்குரிய முயற்சியிலே பெற்றோர்கள் அவர்களை சமைக்க வேண்டும், அவர்களுக்குரிய நல்ல சிந்தனைகளை கொடுக்க வேண்டும், மௌத்தினுடைய சிந்தனைகளை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். சொல்ல வேண்டும், மகனே, நீ ஒருவருக்கு மையளிக்கின்ற வேளையில் உன்னுடைய மரணம் வந்துவிட்டால் நீ அநியாயக்காரனாக, பிறரை நோவினைப்படுத்தியவனாக, மரணித்து விடுவாய் என்ற பய உணர்வை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். அவர்கள் பரீட்சை எழுதியதற்கு பின்னால் அவர்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த காலத்திலே அவர்களை மார்க்க பயிற்சிகளை கொடுத்து தீனுடைய கல்வியிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அப்படி ஈடுபடுத்திக் கொண்ட பொழுது அல்லாஹ் அந்த ஈடுபாட்டின் மூலமாக அவர்களுடைய பயிற்சிகள் நல்லதாக அமைவதன் மூலமாக அவர்களுடைய பெறுபவர்களை நல்லதாக அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அதே போன்று நாம் இவருடைய மௌத்தை நல்ல மௌத்தாக மாற்றி மௌத்துக்கு பின்னாலும் சிறந்த நிரந்தரமான அமல்களை நட்பூலிகளை உருவாக்கிக் கொள்வதற்காக சதகா ஜாரியாக்களை நாம் இவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபையினால் நம்முடைய இந்த ஊருடைய சம்மலனம், அதாவது நோயாளிகள் ஏழைகள் இவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு நோய் நிவாரணத்திற்குரிய செலவுகளை செலவழிப்பதற்காக கொடுப்பதற்காக ஒரு அழகான சதகா திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. வார வாரம் இப்படியான அறிமுகங்கள் உங்களுக்கு மத்தியிலே மயப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் அதிகமாக குடை வள்ளல்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் அதிகமாக கொடுக்கின்றீர்கள். எனவே இன்னும் இன்னும் அதிகமாக செலவழிக்கின்ற பொழுது அல்லாஹ் இதை சதகா ஜாரியா கருதி மரணத்திற்கு பின்னால் நாம் அமல் செய்யாமல் ஓய்வெடுக்கின்ற அந்த கபரிலே படுக்கை அறையிலே இருக்கின்ற பொழுதும் அந்த கபருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை அள்ளி வாரி வழங்குவான். இப்படியான சிறந்த அமல்களின் மூலமாக மரணத்தை நாம் எதிர்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தோவி செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அயலவர்கள் உற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய முடிவுகளை சிறந்ததாக மாற்றுவாயாக. கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் எங்களை மரணிக்கச் செய்வாயாக. அவருடைய மஹ்ஷருடைய ஸிராத்துடைய வாழ்க்கை கட்டங்களை சிறந்ததாக மாற்றி மேலான ஜன்னத்தில் பிரதோஷத்தை எங்களுக்கு தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.